أبي هريرة رضي الله تعالى أنه قال أن رسول الله صلى الله عليه وسلم قال بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم. رسول الله صلى الله عليه وسلم சொன்னதாக அபூ ஹுரைரா رضي الله عنه அறிவிக்கிறார்கள். بحسب امرئ من الشر أن يحقر أخاه المسلم. ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்துவது ஒன்றே ஒரு மனிதனுக்கு தீமையிலே போதுமானதாகும். முஸ்லிமான மூமினான் ஒருத்தரை கேவலப்படுத்துறது அதே போதும் அவருக்கு, வேற எந்த பாவத்தையும் அவர் செய்ய வேண்டியதில்லை. அந்த ஒன்றே அவரை வந்து மிகப்பெரிய மோசமான நிலைக்கு தள்ளி வந்து போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லலாறு சொன்னதை குறிப்பிடுவார். பொதுவாக மனிதர்களுக்குள்ள மனிதர்களை கேவல சூழ்நிலைகள் அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு இருந்து வந்திருக்கிறது. அல்லாஹ்வுத்தால ஒவ்வொரு மனிதரையும் மதிப்புமிக்க ஒரு படைப்பாகத்தான் படைத்திருக்கிறார். எந்த மனிதராக இருந்தாலும் சரி, அவரிடத்தில் என்ன குறைகள் இருந்தாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் அத்தனை மனிதர்களும் மதிப்புடையவர்கள், கண்ணியமிக்கவர்கள். யாருடைய கண்ணியத்தை குறைக்கின்ற வகையில், யாருடைய மதிப்பையும் குறைக்கின்ற வகையில் எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது. அது ஈடுபடுவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது மிகப்பெரும் பாவமாக கருதப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை தவாஃப் செய்துவிட்டு அந்த காபாவை நோக்கி சொன்னார்கள், காபாவே நீ உலகத்திலே சிறந்த ஒரு மஸ்ஜிதாகும், பள்ளியாகும், நறுமணமிக்க ஒரு பள்ளிவாசலாகும். எல்லா ரொம்ப உன்னிடத்தை உனக்கு கண்ணியமிக்கதும் மதிப்பு மிக்கதும் எல்லாத்தையும் விட கண்ணியமான ஒரு படைப்பு என்றெல்லாம் அந்த காபாவை புகழ்ந்துவிட்டு சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்திலே உன்னை விட கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு மூமினானவர் என்று சொல்லலாம் குறிப்பிடுகிறார்கள். ஒரு மூமினுக்கு அல்லாஹ்விடத்திலே உன்னை விட சிறப்பும் கண்ணியமும் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். எனவேதான் முபஸ்ஸிரீன்கள் முஹாதிஸீன்கள் விளக்கம் சொல்கிற போது ஒரு மூமினுடைய கண்ணியத்தை சீர்குலைக்குகின்ற வகையில், அவருடைய மதிப்பை தரைமட்டமாக்குகின்ற வகையில் செயல்படுவது காபத்துல்லாவை இடிப்பதற்கு சமமாகும். இடிப்பதை விடவும் குற்றமானார். அதனால் யாரையும் கேவலப்படுத்துறது கூடாது. பொதுவாக மனிதனுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் அவனுடைய ஏதாவது தவறு எப்போது ஒரு காலத்தில் செய்திருப்பாங்க, அந்த தவறை அவர்கள் மீது சுட்டி காட்டி அவங்களை இழிவுபடுத்துறது, அல்லது அவங்க பெற்றோர்கள் ஏதாவது தவறு செய்திருப்பாங்க அதை சுட்டி காட்டி இழிவுபடுத்துறது, இது மாதிரியான பழக்கம் அந்த காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறது. இன்றைக்கு அதை வந்து மீடியாக்கள் அதிகமாக வந்துவிட்ட காரணத்தினால வந்து அந்த செயல் வந்து அதாவது எல்லை கடந்து போய் கொண்டிருக்கிறது. யாரை கேவலப்படுத்தணும்னே இல்லை. சஹாபாக்களையும் கேவலப்படுத்துறது, இமாம்களை கேவலப்படுத்துறது, நல்லவங்களை கேவலப்படுத்துறது, இந்த படலம் தொடர்ந்து கொண்டே போகிறது. அது நல்ல செயலை கிடையாது. யார் முன்னோர்களை கேவலப்படுத்துகிற செயல்களில் ஈடுபடுகிறானோ அவன் நிச்சயமாக நல்ல மனிதனாக இருக்கவே முடியாது. ஏன்னால் இஸ்லாம் அப்படி சொல்லித்தரவில்லை. முடிந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய நன்மைகளைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர, அவர்களுக்கு இருக்கிற சிறப்புகளைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர, கேவலப்படுத்துகிற சூழ்நிலையில் ஈடுபட்டு வரக்கூடாது. நம்ம ஜனங்கள் நிறைய பேர் பார்க்குறோம், ஒரு சின்ன தவறு தான் இருக்கு, தூசி மாதிரி தான் இருக்கும் அந்த தவறு, அதை வந்து மலை விட பெரிதாக மக்களுக்கு மத்தியில் சொல்லி காட்டுகிற நிலையும், அதே நேரத்தில் ஏதாவது வாய் தவறு ஒரு வார்த்தை வந்துவிட்டது என்று சொன்னால், மனிதன் என்று சொன்னாலே தவறு செய்யக்கூடியவன், தவறான முறையிலே செயல்படக்கூடியவன் அந்த நிலையில் தான் அல்லாஹ் படைச்சிருக்கான். எந்த மனிதனையும் பரிபூர்ணமான நிலையில் அல்லாஹ் படைச்சதில்லை. எல்லா மனிதரிடத்திலும் தவறு என்பது கண்டிப்பாக ஏற்படும், நபிமார்களை தவிர. அவங்கள தான் அல்லாஹ் பாதுகாத்திருக்கான். மற்ற எல்லா மனிதர்களிடத்திலும் தவறு உண்டாகும். அந்த ஒரு சிறிய தவறை கூட பெருசாக ஆக்கி அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை வந்து தவறுதலாக வந்து விட்டார், அந்த வார்த்தையை பெருசாக்கி இந்த மாதிரி சொல்லிட்டார், இப்படி பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அதை பெருசாக்கி மக்களுக்கு மத்தியில் இழிவுபடுத்துகிற, கேவலப்படுத்துகிற அந்த சூழ்நிலை நிறைய மக்களிடத்தில் இருக்கிறது. அது மாதிரியான ஒரு பழக்கம், மிக மோசமான பழக்கம். இஸ்லாம் அதை வன்மையாக தடை செய்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவையில் ஒரு மனிதர் சாபித் இப்னு கைஸ் என்று சொல்லுகிற ஒரு சஹாபி, அவர் காது கொஞ்சம் மந்தம், அதனால் அவர் என்ன செய்வார்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் பேசுகிறத பக்கத்திலிருந்து கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி எப்பவுமே முன்சபில் இருப்பார், முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருப்பார். ஒரு நாள் சுபூ தொழுகின் நேரத்தில் அவருக்கு வர்றதுக்கு தாமதம் ஆகி போச்சு. தொழுக ஆரம்பித்து நடந்துட்டு இருக்குது, அப்போ தான் அவர் வந்தார். கடைசியில் சப்பனுடைய கடைசியில் இருந்தார். தொழுக முடித்த உடனே அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் வர்றதுக்காக வேண்டி ஜனங்களை எல்லாம் விலக சொன்னார். கொஞ்சம் இடம் விடுங்க தலைங்க தலைங்கன்னு சொன்னார். அவர் வந்து எல்லாரும் விலகி இடம் விட்டுருவாங்க, ஏன்னா அவர் எப்பவுமே பழக்கம் அப்படித்தான் ரசூலாவுக்கு பக்கத்தில் இருப்பார், அதனால அவர் வழி விட்டுருவாங்க. ரசூலாவுக்கு பக்கத்தில் வரைக்கும் வந்தார், முன்னாடி ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார், அது வரைக்கும் வந்தவர் அவரை தள்ள சொன்னாரு. அவர் சொன்னாரு, இதை இடமே இருக்கு அங்கே உட்காருங்கன்ட்டு. இவருக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு, அங்கே உட்கார்ந்தார். கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த மனிதர்கிட்ட கேட்டாரு, உங்க பேர் என்ன, நீங்க யாருன்னு கேட்டார். அவர் பேரை சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த ஆளு அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த கோபத்தில் இவர் என்ன செய்தார் சொன்னா, அந்த சபையில வச்சு அவரை கேவலப்படுத்துகின்ற முறையில சொன்னாரு, இன்ன பெண்ணுடைய மகன் தான் அணியி அப்படின்னு சொன்னார். அவங்க அம்மா அவங்க தாயார் மேல அறியாமை காலத்துல ஒரு பழி இருந்திருக்கிறது, அதை சுட்டி காட்டி இந்த இந்த பெண்ணுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அவருக்கு ரொம்ப தலைகுனிவு ஏற்பட்டது, ரொம்ப அவமானம் ஏற்பட்டது, அப்படியே கூணி குறுகி போய்விட்டார். இந்த சம்பவம் நடைபெற்ற போது அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்தான், எந்த ஒரு மூமினும் ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது, கேவலப்படுத்தக்கூடாது, பரிகாசம் செய்யக்கூடாது, பட்டப்பேர் வச்சு சொல்லக்கூடாது அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல இறக்கி வைத்தான். அதுக்கப்புறம் சாபித் இப்னு கைஸ் அவர்கள் யாரையுமே எந்த வார்த்தையுமே சொல்ல மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் எல்லாம் கொடுத்துருக்கிறான், அது வந்து மக்களுக்கு தெரியாது, அது தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் அதுக்காகவே அவங்க ஏதாவது ஒரு தவறு செய்துட்டா அந்த தவறை வந்து பிரபலப்படுத்தி கேவலப்படுத்தி அவங்கள ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளுகிற இந்த சூழ்நிலை இருக்கிறதே, இது இவங்களை ரொம்பவும் மோசமான நிலைக்கு தள்ளிவிடும் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அதே நேரத்தில் ஒவ்வொரு சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யூத இனத்திலிருந்து வந்தவங்க தான், அவங்க யூத தலைவனுடைய மகன். ஒரு போராட்டத்தில் அவங்க கைது செய்யப்பட்டு கொண்டு வந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அவங்களுக்கு போதிச்சு அவங்களை திருமணம் செய்துட்டாங்க. மற்ற பெண்கள் எல்லாம் அவங்கள வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு கேவலமாக பார்ப்பாங்க. நம்ம ஆளுகள் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அப்படி இருந்துச்சு, ஒரு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்துட்டா அவங்கள ஒரு மாதிரி பார்க்குறது. சில பேர் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னு கேட்டால் இவர் புதுசாக இஸ்லாத்தில் வந்து இவங்க வாப்பா இஸ்லாத்தில் வந்திருப்பார், அதை சுட்டி காட்டி அவங்க புதுசாக அவங்க வாப்பா இஸ்லாத்தில் வந்தவர், அதனால பையனுக்கு பொண்ணு கொடுக்குறது. எவ்வளோ இது பாருங்க, எவ்வளோ இஸ்லாத்தை பற்றியான எத்தனை அறிவுகளும் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் கூட இன்னும் அந்த பழமையிலிருந்து நீங்காத சூழ்நிலை சில பேர்களிடத்தில் இருக்கிறது. அது மாதிரி சபியார் இல்லாதவர்களே என்ன செய்வாங்கன்னா யூத பெண், யூத பெண்ணு சொல்லுவாங்க. இது இவங்களுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்தது. ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், என்னை இவங்க இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவங்க யார், அமீருல் முமினீன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆகிட்டாங்க, உம்முஹாத்துல் முமினீன் என்ற ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. எல்லா நபிமார்கள் அதாவது எல்லா மூமின்களுக்கும் தாய் என்ற ஸ்தானத்துக்கு போயிட்டாங்க. சுவர்க்கத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோடியாக அந்த அந்தஸ்தை பெற்றார்கள். அதுக்கு பிறகு அவங்களை அந்த பழைய நிலையில சொல்லி கூப்பிடலாமா சொல்லலாமா, யூத பெண்ணு சொல்லி சொல்லது இவங்களுக்கு வருத்தமானது. ரசூலுல்லாஹி இடத்துல வந்து சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ திருப்பி அவங்களுக்கு கேட்கக்கூடாதா, உங்களுக்கு யாருக்குமே இல்லாத சிறப்பு எனக்கு இருக்கிறது. என்னுடைய தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையிலிருந்து வர்றவங்க அவங்க. என்னுடைய தந்தை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய சிறிய தந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம், என்னுடைய கணவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மூணு நபிமார்களுடைய தொடர்பு எனக்கு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கிறது, ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறது. அவங்க குறைகளை தள்ளிவிட்டு அவங்களால என்ன சமுதாயத்திற்கு நன்மை ஏற்பட்டிருக்கிறது, அவங்க எப்படிப்பட்ட தன்மை உள்ளவங்கிறத அவங்க சிந்திக்கணுமே தவிர அதை விட்டு விட்டு அவர்களை பழி சுமத்துவதும் அவர்களை கேவலம். சில பேர் இதே தொழிலா செய்துட்டு இருக்காங்க, அடுத்தவங்களை பத்தி கேவலப்படுத்துறதுன்னு சொன்னா அவ்வளவு ஒரு இன்பம். அதுல சுவையான உணவை சாப்பிட்டாலும் கூட அவ்வளவு இன்பம் அடைய மாட்டாங்க, அவ்வளவு இன்பம் பெறுகிற அந்த வழக்கமெல்லாம் சில இடத்துல இருக்கிறது. நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாவிட்டால் இந்த உலகத்திலே கேவலத்தை ஏற்படுத்துவோம், இல்லை என்று சொன்னால் மறுநிலை அத்தனை ஜனங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு கேவலத்தை ஏற்படுத்துவோம். அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசல உட்கார்ந்து கொண்டிருக்கிற போது அவங்க ஆடை கொஞ்சம் விலகி போச்சு, காடு கண்டைக்கு காலில் இருந்து கொஞ்சம் மேலே வந்துருச்சு, அவங்க காலு கொஞ்சம் சூங்கி இருக்கும். அப்துல்லா பின் மசூத் அவர்களுடைய காலு ஒரு பக்கம் சூங்கி இருக்கும், ஒரு பக்கம் சதைப்பட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த காலு தெரிஞ்ச உடனே அங்கே இருந்த சஹாபாக்கள் சில பேர் சிரிச்சாங்க, அவங்க கால் இந்த மாதிரி இருக்க நினைச்சு சிரிச்சாங்க. இப்படி சிரித்த உடனே அப்துல்லா பின் மசூத் அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசில் ஒரு மாதிரியான வேதனை ஏற்பட்டது, மன உளைச்சல் ஏற்பட்டது. ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சொன்னார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள், அப்துல்லாவின் மசூதுடைய காலை பார்த்து நீங்க சிரிக்கிறீங்களா? அந்த காலுக்கு எவ்வளவு பெரிய ஸ்தானம் இருக்கிறது தெரியுமா? கியாமத்தில் மீசான் என்கின்ற திராசில அதை நிறுத்தப்படுகிற போது உஹது மலையை விட கனமுடையதாக இருக்கும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு ஒரு குறையை கொடுத்திருக்கிறாங்கன்னா அதன் மூலம் எவ்வளவு பெரிய ஸ்தானத்தை அந்தஸ்தை வழங்குகிறார் என்பது மனிதர்களால் விளங்க முடியாது. அதை பார்த்தா நீங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கிறது, சிறப்பு இருக்கிறது, அதை கவனத்திலே கொள்ள வேண்டும். மற்றவங்களை கேவலப்படுத்துறதுக்காக வேண்டி இல்லாத எல்லாம் சொல்றது, அவங்க மேல எல்லா பழிகளை எல்லாம் சுமத்துறது, அவதூறுகளை பரப்புறது. காரணம் என்னன்னு சொன்னா, ஒண்ணு இறையச்சா அறவே கிடையாது அவங்க உள்ளத்துல. அல்லாவை பற்றி அச்சம் இருந்திருந்தால் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபட மாட்டார்கள். அல்லாவை பற்றி அச்சமும் கிடையாது, மார்க்க ஞானமும் கிடையாது. மார்க்கம் இதை தடை செய்திருக்கிறது, இதை செய்யக்கூடாது என்கின்ற அந்த உணர்வு கிடையாது. உலகத்தினுடைய அற்ப காசுகளுக்காக, அற்ப சுகங்களுக்காக வேண்டி, அற்ப ஒரு உயர்வுகளுக்காக வேண்டி பிறர்களை கேவலப்படுத்துகிற, பிறர்களை குறை சொல்லித்தருகிற அந்த தன்மை முன்னிடத்தில் இருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயமாகும். அது எவ்வளவு பெரிய பாரதூரத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் எவ்வளவுக்கு மற்றவர்களை கேவலப்படுத்துகிற சூழ்நிலையில் ஈடுபடுகிறோமோ அவ்வளவுக்கு உண்மையிலும் நமக்கு தண்டனை இருக்கிறது, மறுமையிலும் தண்டனை இருக்கிறது என்பதை உணர வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற அத்தனை வருஷங்களும் அவங்க கேவலப்படுத்தப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாதாரணமான நிலையில இருக்கார்கள். என்னெல்லாம் சொல்லணுமோ எல்லாத்தையுமே சொன்னார். அவர் பைத்தியக்காரர்கள் சொன்னாங்க, சூனியக்காரர்கள் சொன்னாங்க, பொய் சொல்லக்கூடியவர் சொன்னாங்க. ரசூல்லா இடத்தில் இல்லாத எல்லா விஷயத்தையும் சொல்லி என்ன செய்வாங்க, பரப்புனாங்க, உலக முழுவதும் பரப்புனாங்க. யாரெல்லாம் வெளிநாட்டுகள்னு வர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் சொல்லுவாங்க, இங்க ஒருத்தர் முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, தப்பி தவிர அவர்கிட்ட பேசிடாதீங்க, அவர் பைத்தியக்காரர், அவர் உங்களுக்கு சூனியம் செய்திருவாரு அப்படின்னு சொல்லி சடலாடு சமயத்தில் இல்லாத எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. அல்லாஹ் சும்மா விட்டுட்டாங்க ரசூல்லாவை. யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களாம் ரசூல்லாவுடைய காலடிக்கு வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை ஏற்படுத்தினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இறுதி காலத்தில் அப்படி சொல்லி தெரிஞ்சவங்க, அப்படி கேவலப்படுத்துறவங்க அத்தனை பேருமே, ஒருத்தர் பாக்கி இல்லை, எல்லாமே ரசூல்லா இடத்துல வந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பின்னாடி அவங்க பெரிய அந்தஸ்துக்கு வந்தாங்க. அது மாதிரிதான நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டாகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சரித்திரத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவங்க இப்போ சகோதரர்கள் அவங்க மேலே கொண்டு பொறாமையின் காரணத்தினால அவங்களை கொண்டு போய் என்ன செய்தாங்க, கிணத்துல தள்ளுனாங்க. ஆனால் யூசுப் அலி இஸ்லாத்து அல்லாஹ் என்ன செய்தாங்கன்னா உயர்த்தினான், எந்த அளவுக்கு உயர்த்தினான், மிஸ்ர் நாட்டினுடைய அரசராக ஆக்கினான். அல்லாஹ் யாரையும் அப்படி விடமாட்டான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு மனிதரை கேவலப்படுத்துறீங்கன்னா அல்லாஹ் அவங்களை உயர்த்திட்டே போவான், அதுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியாது. அந்த சகோதரர்கள் கடைசியில பஞ்சகாலம் வந்தபோது யூசுப் அலி இஸ்லாத்திரத்தில் வந்து பிச்சை எடுக்க வேண்டிய சூழ்நிலையை அல்லாஹ் உருவாக்கவில்லையா? ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த நிலைதான் என்பதை திருக்குறள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது, ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் பேசிக்கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், நீங்கள் அபூ லம்லமை போன்று ஆகக்கூடாதான்னு கேட்டாங்க. அப்ப அபூ லம்லம்னா என்ன, யார் ரசூலுல்லாஹ், அவர் யாருன்னு கேட்டாங்க. அவர் ஒரு மனிதர், அவர் காலு கொஞ்சம் ஊனம். அந்த கால் ஊனத்தின் காரணத்தினாலேயே எல்லா மக்களும் அவரை என்ன செய்வாங்கன்னு ஒரு மாதிரி கேவலமா நடப்பாங்க, பரிகாசம் செய்வாங்க. தினமும் இது நடந்துட்டு இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அவர் அல்லாஹ்வுடைய பாதையில நிறைய செலவு செய்யணும்னு அவருக்கு ஆசை இருக்குது, ஆனா அவர்கிட்ட பணம் இல்லை. அப்ப தினமும் அதிகாலையில் சுபத்தோடு முடித்த பின்னால் அவர் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்பார், யா அல்லாஹ், எனக்கு மார்க்க விஷயத்துக்காக வேண்டி நிறைய செலவு செய்யணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் என்னால வசதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பகரமாக தினமும் என்னை கேவலப்படுத்தப்படுகிறது, தினமும் என்னை பரிகாசம் செய்யறாங்களே, அதன் மூலம் எனக்கு ஏற்படுகின்ற மன உளைச்சல் இருக்கிறது, அதை நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன் யார சொல்லா, அந்த அல்லாவுடைய வழியில அந்த பாதையில செலவு செய்த நன்மை எனக்கு தா அப்படின்னு சொல்லி துவா கேட்பார். அந்த அளவுக்கு மனம் நொந்து போகிற சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டி அவரை மாதிரி நீங்க எல்லாரும் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் அது மாதிரி பரிகாசம் செய்யப்படுகிற போது, கேவலம் அவமதிக்கப்படுகிற போது, இல்லாததெல்லாம் சொல்லி அவரை வந்து தரந்தாழ்த்தப்படுகிற போது அவருடைய மனது எவ்வளவு வேதனைப்படும் என்பதனை இப்படிப்பட்ட அதிசயம் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்ற முதல்ல அதை உணரணும். முதல்ல வாயில வந்ததையெல்லாம் சொல்றது, கட்டுப்பாடே கிடையாது. என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் மற்றவங்க மேல சொல்லி, இவர் மட்டும் என்ன, இவரிடத்துல இருக்கிற குறைகளை எடுத்து பார்த்தால் நாரும், அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. இதிலும் குறிப்பாக இன்னும் ஒருபடி மேலே போய் நல்லவர்களை, முன்னோர்களை,
இமாம் அசாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு மார்க்கத்துக்காக வேண்டி பாடுபட்டவங்க, எவ்வளவு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இஸ்லாத்துக்காக வேண்டி அர்ப்பணிச்சாங்க, அவங்க ஒரு நிமிட அந்த இபாதத்துக்கு நம்ம ஈடாக முடியாது. அவ்வளவு இந்த பூமியில அவர்கள் இஸ்லாத்தை பற்றிய விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தியவர்கள், அவங்களெல்லாம் தாறுமாறாக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இவர்கள் இஸ்லாத்தில் இருக்கிறார்களா என்று சந்தேகப்பட வேண்டியது இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்லஷான் இருந்தால இது மாதிரியான விரிவான பண்பிலிருந்து இந்த சமுதாயத்தை அல்லாஹ் காப்பாற்றுவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய குறைகளை எங்களோடு மறைத்துக் கொண்டு அவைகளை வெளிப்படுத்தி மக்களுக்கு மத்தியிலே கேவலப்படுத்த சொல்லி யா அல்லாஹ் உடனே மேலும் மறுமையிலும் எங்களை கண்ணியமானாக வளர்ச்சி இந்த